السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله تعالى في القرآن المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم، ثلاثة حق على الله: ألا يرد لهم دعوة، الصائم حتى يفطر، والمظلوم حتى ينتصر، والمسافر حتى يرجع، أو كما قال عليه الصلاة والسلام. وقال النبي صلى الله عليه وسلم، اللهم سلمني لرمضان. وقال النبي صلى الله عليه وسلم، يغتنم خمسا قبل خمس. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நாம் அனைவரும் இன்றும் இன்னும் ஓரிரு நாட்களிலே ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இரண்டு மாதமாக இந்த ஒரு புனிதமான மாதத்தை நாம் காத்துக்கொண்டிருந்தோம். இரண்டு மாதமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துஆவை அனுதினமும் ஓதிக்கொண்டே வந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜப் மாதம் வந்துவிட்டாலே நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வபல்லிக்னா ஷஹ்ர ரமலான் என்ற துஆவை நீங்கள் அனுதினமும் ஓத வேண்டும் என்று இந்த மூன்று மாதங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து சொல்லுகின்றார்கள். இந்த மூன்று மாதங்களுக்கும் இடையே என்ன ஒரு தொடர்பு பந்தம் இருக்கின்றது? மற்றும் ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரஜப் ஷஹ்ருல்லாஹ் வ ஷஅபானு ஷஹ்ரி வ ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ரஜப் ஷஹ்ருல்லாஹ் அது ஏனென்று சொன்னால், ரஜப் மாதத்தில் தான் அல்லாஹு ஜல்லா ஷானு தஆலா நபியை காணுகின்றான். அதற்கு பிறகு வ ரமலான் வ ஷஅபானு ஷஹ்ரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஷஅபான் மாதமும் அதிகம் அதிகமாக கண்ணியம் செய்யப்படுகின்றது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்திருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால், சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், ரமலானுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்தது அது எந்த மாதம் என்று சொன்னால் அது ஷஅபான் மாதம் தான் என்று சொல்கின்றார்கள். பிறகு ஒரு ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஷஅபான் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதமாக ஏன் ஆனது என்று சொன்னால், அந்த மாதத்தில் தான் அல்லாஹு ஜல்லா ஷானு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா இன்னல்லாஹ மலாயிகதஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்ற ஆயத்தை நானும் எனது மலக்குமார்களும் நபி மீது சலாமத்தும் சலாத்தும் சொல்லுகின்றோம், எனவே மோமின்களை நீங்களும் சொல்லுங்கள் என்று இறக்கிய ஆயத்தை ஷஅபானில். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஅபானு ஷஹ்ரி என்னுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு வ ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி என்று ஏன் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால், இந்த ரமலான் ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி என்று சொன்னார்கள் அல்லவா, இந்த ரமலானில் தான் குர்ஆன் இறங்கியது. எல்லா உம்மத்திற்கும் ரமலான் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அது என்னுடைய உம்மத்துடைய மார்க்கம் என்று சொன்னார்களே, அது ஏன்? ஏனென்றால் எல்லா உம்மத்துக்கும் ரமலான் கிடைத்திருக்கிறது, ஆனால் நமக்கு கிடைத்த ரமலான் இதுக்கு முன்புள்ள எந்த உம்மத்துக்கும் அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா கொடுக்கவே இல்லை. எந்த அளவுக்குன்னா, மூசா நபி என்ன செஞ்சாங்க, இறைவா என்னை உம்மத்தை முஹம்மதி காரணத்தை கொண்டுதான், லைலத்துல் கதிர் இரவின் காரணம் கொண்டுதான். ஏனென்றால் லைலத்துல் கதிர் ஆயிரம் மாதங்களையும் விட சிறந்த ஒரு இரவு இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் அது சிறப்படைந்தது. எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு மாதமாக ஆனது. அல்லாஹு இந்த மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. அதிலும் குறிப்பாக லைலத்துல் கதிர் இரவிலே முழுமையாக நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள அல்லாஹு அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், அவர்கள் செய்த துஆ அதிகம் அதிகமாக. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை அடைவதற்கு முன்பு அல்லாஹும்ம ஸல்லி அலி ரமலான், இறைவா ரமலானுக்காக எனது உடலில் நீ ஆரோக்கியத்தை தா என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா நோய்களை விட்டும் என்னை நீ காத்தருள் என்று சொன்னார்கள், துஆ செய்தார்கள். எதற்காக? ரமலானுக்கு வேண்டி என்று சொன்னார்கள். எல்லாவற்றுக்கும் முக்கியமாக நமக்கு அவசியமாக தேவை உள்ளது என்னவென்று சொன்னால் ஆரோக்கியம். ஆரோக்கியம் மிகவும் முக்கியமாக இருக்கு. எந்த ஒரு அமலாக எடுத்து கொண்டாலும் அதற்கு முக்கிய தேவை ஆரோக்கியம் வேண்டும். ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுவும் குறிப்பாக இந்த நோன்பை எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் மிகவும் இன்றியமையாததாக இருக்கின்றது. எத்தனையோ பேர் இன்னைக்கு நோம்பு பிடிக்காம முடியாமல் போயிருது. டாக்டர் சொல்லிடுறான் நீங்க நோம்பு பிடிக்க கூடாது, நோம்பு பிடிச்சீங்கன்னா உங்களுடைய வியாதி அதிகமாயிரும், வியாதினாலும் வியாதி தீராத வியாதி. அப்படி உள்ளவங்க நோம்பு வச்சுக்கலாம், அதுக்கான பரிகாரத்தை கொடுத்துடலாம், ஒரு நாளைக்கு ஒரு முத்து உணவு கொடுத்துடலாம், அப்படி கணக்கு செஞ்சு கொடுத்துடலாம். அது நீங்கக்கூடிய வியாதியாக இருந்தால் அவர் கலாவும் செய்யணும், இல்லை என்று சொன்னால் அவர் முத்து மட்டும் கொடுத்தா போதும். ஆக அது வேற விஷயம். இப்பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து வந்திருக்கின்றார்கள்? ஆரோக்கியத்தை அதிகமாக கேட்டு வந்தார்கள். ஒரு முறை அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை, அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், யார் சொல்லலாம், நான் இறைவனிடம் பிரார்த்திக்கும் பொழுது என்ன கேட்க வேண்டும்? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் இறைவனிடத்திலே ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று. சிறிது நாட்கள் கழிந்தது கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், இறைவனிடத்திலே நான் என்ன கேட்க வேண்டும்? ஆரோக்கியத்தை கேளுங்கள், அதுதான் எல்லா இபாதத்திற்கும் மூல காரணமாக இருக்கின்றது, அது இல்லை என்று சொன்னால் வேறு ஒரு இபாதத்தும் செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றும் ஒரு முறை இந்த ஆரோக்கியத்தை பற்றி சொல்லி வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ஐந்து சித்தாந்தங்களிலே சொல்லி முடித்தார்கள். மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஐந்தில் அடக்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்ன? ஐந்தை ஐந்திற்கு முன்பாக நீங்கள் பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஐந்து விஷயங்கள் என்ன? உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தை, இரண்டாவதாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மூன்றாவதாக உங்களுடைய ஓய்வு நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நான்காவதாக உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஐந்தாவதாக ஒட்டுமொத்த உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஹயாத்தை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய வாலிபத்தை வயோதிகம் வருவதற்கு முன்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதனை மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள். வயோதிகம் வந்துட்டா இன்னைக்கு நோன்பு வைக்க முடியாது, தள்ளாத முதிர்ச்சியான வயது வந்துச்சுன்னா நோன்பு வைக்க முடியுமா? முடியாது. அப்ப வயோதிகத்துல நோன்பு வைக்க முடியாம போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான், படுத்த படுக்கையா கிடக்குறாங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? வாலிபத்தை நல்லபடியா பயன்படுத்தி இருக்கணும், அப்பதான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அவர்கள் நோன்பை வைக்காமல் படுத்த படுக்கையாமல் கிடந்தாலும் அவர்களுக்கு நோன்பாளிகளுடைய கூலியை தருவான். ஏன்? அவர் வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி இருந்தால் அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும், அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆக வாலிபத்துலதான் எல்லா நல்லமலும் செய்ய முடியும். இந்த வாலிபத்துல எவ்வளவு நல்லமல்களை செய்ய முடியுமோ அதனை செய்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு வயசானதுக்கு பிறகு அமல் செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கு, ராத்திரி புள்ள நின்று வணங்குறேன்னு ஆர்வம் இருக்கு, மனதிலே ஆர்வம் ஆசை இருக்கிறது, ஆனால் வலிமை உடலில் என்ன செய்ய முடியும்? ஆகவே இந்த வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தை நோய் வருவதற்கு முன்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்துட்டா சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா தான் அறிவான் அவர்களுடைய வேதனையை. நிக்கவும் முடியாம, குனியவும் முடியாம இன்னைக்கு எத்தனை பேர் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. டெல்லிக்கே மன்னரான ஒருவர், அவருக்கு ஒரு தீராத ஒரு வியாதி இருந்துச்சு, யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு வியாதி. அது என்னவென்று சொன்னால், அவருடைய வயிற்றிலிருந்து காற்று பிரியவில்லை. அவரு எத்தனையோ பேரையும் போய் பார்க்கிறாரு, ஆனா எல்லாரும் கை விரிச்சாங்க, உங்களோட நோய்க்கு எங்கள்கிட்ட மருந்து இல்லைன்னு. பிறகு ஒரு இறைநேசர் வந்து சொல்லுகின்றார், நான் அந்த நோயை குணப்படுத்திடுறேன், ஆனா நீங்க என்ன செஞ்சிடணும், நான் கேட்கறத தந்துடணும், என்ன கேட்டாலும் நான் தரேன், என்னோட இந்த வியாதியை நீங்க வந்து என்ன செஞ்சிருங்க, குணப்படுத்தி தந்துருங்க, என்னோட வயிறு பெருசாகிட்டே வருது, வீங்கிக்கிட்டே வருது. அந்த வழியில் இறைநேசர் வயிற்றுல கை வச்சாங்க, ஓதினாங்க, அதோட சரியா போயிடுச்சு. என்ன வேணும்னு கேட்டாங்க, உங்களோட அரசாட்சி வேணும், சரி நான் தரேன் எடுத்துக்கங்க. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வியாதி போவதற்கு அரசாட்சி கூட இழப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ஆக வியாதிகளுடைய கொடுமை எவ்வாறு, அல்லாஹு ஜல்ல ஷானுத்தால எல்லா வியாதிகளை விட்டும் நம்மை காப்பானாக. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் வருவதற்கு முன்பாக என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்தின் அருமையை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நேரம் தவறிவிட்டால் அதனை திரும்ப பெறவே முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மூன்று விஷயத்தை நீங்கள் இழந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப பெறவே முடியாது. மூன்று விஷயம் சென்று விட்டால் திரும்ப பிடிக்க முடியாது என்று சொன்னார்கள். அதில் என்ன, வில்லிலிருந்து செல்லக்கூடிய அம்பை திரும்ப பிடிக்க முடியாது, சொல்லி பேசி முடித்த வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது, முடிந்த நேரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றும் மிகவும் பொக்கிஷமானது. அதுல நேரத்தையும் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சிறிய ஒரு கதையை நான் சொல்லுகின்றேன். உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் தன்னம் தனியாக காட்டிலே நடந்து செல்லுகின்றான். இருள் சூழ்ந்து விட்டது. சூரியன் மறைந்ததற்கு பிறகு, இருள் சூழ்ந்ததற்கு பிறகு வழியே தெரியவில்லை, எங்கு போக வேண்டும், கார் இருள் சூழ்ந்து கொண்டது. கும் இருட்டிலே வழி தெரியாது நடந்து கொண்டே இருக்கின்றான், துணைக்கு யாருமே இல்லை. சென்று கொண்டிருக்கும் பொழுது வழிய ஒரு பையை கண்டான். அந்த பை நிறைய கற்கள் இருக்கின்றன. உரையாடுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, விளையாடுவதற்கு இந்த கற்களாவது இருக்கின்றனவே, நமது நேரத்தை கழிக்கலாம் என்று அந்த கற்களை எடுத்துக்கொண்டு ஒரு ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து கொள்ளுகின்றான். விடியும் வரை நாம் எங்கும் செல்ல முடியாது, இங்கே இருந்து கொண்டு இந்த கல்லை ஒவ்வொன்றாக இந்த ஆற்றிலே போட்டுக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நாம் நேரத்தை அழகாக கழித்து விடலாம் என்று பொழுதுபோக்கைக்காக அங்கே உட்காருகின்றான் அந்த மனிதன். அந்த மனிதன் பையில் இருந்து ஒவ்வொரு கல்லையும் எடுத்து ஆற்றிலே போடுகின்றான். ஆற்றுல போடுமா, அவனுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம், நம்ம கூட யாரோ இருக்காங்கிற மாதிரி ஒரு சலசலப்பு சப்தம் வருது. எல்லா கல்லையும் போட்டு முடிக்கும் பொழுது சூரியன் என்ன ஆகுது, உதயமாவது. கடைசி ஒரு கல்லு கையை விட்டு வெளியே போகும்போது தூக்கி வீசும் பொழுது மின்னுது. அதுவும் கையை விட்டு போனதை பிறகு இவன் பார்க்கிறான், அந்த கல்லு தகதகன்னு மின்னுது. அதுக்கப்புறம் இவன் பார்த்தா இவன் போட்டது எல்லாமே சாதாரண கூழாங்கல் இல்ல, எல்லாமே மாணிக்கங்கள், மரகதங்கள் இவனுடைய கையை விட்டு சென்றுச்சு. ஆனா நம்ம கையில இத்தனை கற்கள் இருந்தது, எல்லா கல்லையும் நம்ம வேஸ்டா இப்படியே நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாம பயன் இல்லாம கழிச்சிட்டோமே. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நேரமும் அது இருக்கின்றது அல்லவா புனிதமானது. அதிலும் குறிப்பாக மாதங்கள் அனைத்திலும் புனிதமான மாதம் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானிலும் மிகவும் புனிதத்திற்கும் மேல் புனிதத்தை சேர்க்கக்கூடிய ஒரு இரவு வந்து இருக்கின்றது. அதனை நாம் அனைவரும் வீணடிக்காமல், நேரத்தை பயனில்லாமல் கழிக்காமல் இறைவனையே நின்று வணங்க வேண்டும். அந்த பாக்கியவான்களுள் எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லஷானுத்தால நம் எல்லோரையும் ஆக்குவானாக. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான்காவது விஷயமாக, உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழ்மை உங்களிடம் வருவதற்கு முன்பு. ஏழ்மை இருக்கின்றது அல்லவா, அது வாழ்க்கையை இருண்ட செய்துவிடும். ஏழ்மையின் காரணமாக சில சமயம் ஒரு மனிதன் குஃப்ரை கூட தேர்ந்தெடுத்து விடுவான். ஏனென்றால் ஏழ்மையின் காரணமாக இன்னைக்கு எவ்வளவோ இயக்கங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு நாங்கள் அதை தர்றோம், இதை தர்றோம், நீங்க வந்து மார்க்கத்தை விட்டுட்டு வாங்க, அதை விட்டுட்டு வாங்க. அல்லாஹ் தஆலா காக்கணும், ஏழ்மை வந்து வந்துடக்கூடாது. அதிகம் அதிகமாக நம்மிடம் காசு இருந்து என்று சொன்னால், செல்வம் இருந்து என்று சொன்னால், அதனை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். என்னைக்கு நமக்கு ஏழ்மை வரும்னு தெரியாது. இருக்கும் பொழுதே செலவழிச்சிடணும். ஒருத்தன் 10 லட்சம் வச்சிருக்கான், அவன் 1 லட்சம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்றான். அப்ப அவன் சேமிக்கிறது 9 லட்சம் கிடையாது, அவன் செலவு பண்ற 1 லட்சம் அவன் சேமிக்கிறது அவனுடைய வாழ்க்கைக்கான, வாழ்க்கைக்கான உலக வாழ்க்கைக்காக அல்ல, அவனுடைய நிரந்தர வாழ்க்கைக்காக, மறுமைக்காக அவன் செய்யக்கூடிய, சேமித்து வைக்கக்கூடிய பணம் என்று சொன்னால் அது அந்த 1 லட்சம் தான். அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் அதிகம் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய தலைவர்களாக ஆக்குவானாக. அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மரணம் வருவதற்கு முன்பாக. உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நேரம் வந்துவிட்டால் அது 1 நிமிடம் முந்தவும் செய்யாது, 1 நிமிடம் திந்தவும் செய்யாது. அதற்கு பிறகு இறைவா எனக்கு 1 நிமிடம் கொடு, உலகத்திற்கு செல்லுகின்ற எனது அனைத்து பொருட்களையும் நான் சதக்கா செய்து விடுகின்றேன் என்று எத்தனை முறை கதறினாலும் அங்கே பலன் தராது. ஆகவே இல்லாமல் அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றுவானாக. அந்த பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பு தான் இந்த ரமலான். இந்த ரமலான் மட்டுமல்ல, இனி எத்தனை ரமலான் நம்முடைய வாழ்நாளில் வந்தாலும் அதனை நாம் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். பயனுள்ளதாக கழிக்கக்கூடிய மேன்மக்கொள்ள எல்லாம் உள்ள அல்லாஹு தாரா நம் நெல்வர்களை மாக்கி அருள் புரிவானாக. மேலே கூறிய ஹதீஸிலே மூன்று நபர்கள் அவர்களுடைய பிரார்த்தனை இறைவன் ஒருபொழுதும் மறுப்பதே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது என்ன? அல் மதலூம் ஹத்தா யுன்தசர். ஒருத்தருக்கு அநியாயம் செய்யப்பட்டுச்சுன்னா அநியாயம் செய்யப்பட்டவரோட துவா அல்லாஹ் ஏத்துக்கிறான். அது காப்பீரா பரவாயில்ல, அநியாயம் யாருலாம் எனக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கையேந்தி துவா செஞ்சான்னா அல்லாஹ் உடனே ஏத்துக்கிடுவான். அதுக்கடுத்து முசாஃபிர், பிரயாணி, பிரயாணி செய்யக்கூடிய துவாவை, அவர் வீட்டுக்கு திரும்புறாரு செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். மூன்றாவது விஷயமாக அஸ்வாயி மஹத்தா யுஃப்திர், நோன்பாளி அவர் நோன்பு வைக்கிறதுக்கு முன்பாக செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹ் தஆலா உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம நிறைய துவா செய்யறோம் ஆனா ஏற்றுக்கொள்ளப்படல, அதெல்லாம் ஏன்னு ஒரு சந்தேகம் வரலாம். நோன்பு எப்படிப்பட்ட நோன்பாக இருக்க வேண்டும்? முழுமையாக பயபக்தி உடைய, தக்குவாவுடைய நோன்பாக, நல்லக்கும் தத்தக்கும் என்று சொல்லுகின்றானே, அப்படிப்பட்ட முத்தகீன்களுடைய நோன்பாக இருக்க வேண்டும். வெறுமன தாகித்திருப்பது மட்டும் நோன்பல்ல, வெறுமன பசித்திருப்பது மட்டும் நோன்பல்ல. இறைவன் எதையெல்லாம் தடுத்தானோ அதிலிருந்தெல்லாம் முழுமையாக நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும். அதிகம் அதிகமாக எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைக்கான காரியங்களை அதிகம் அதிகமாக செய்து நமது பட்டியலிலே, அமல்களின் பட்டியலிலே அதிகமாக நாம் சேர்த்து விட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நோன்பு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் நோன்பாகும், நல்ல கனமான நோன்பாகும். மறுமை நாளிலே தராசிலே அல்லாஹ் தஆலா மீசான் தராசிலே வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது அல்லவா, நம்மளுடைய நோன்பு நல்ல வெயிட் உள்ளதாக, நல்ல கனம் உள்ள நோன்பாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இறையற்றம் அதிகம் நம்முடைய நோன்பிலே இருக்க வேண்டும். நோன்பை வைத்துக் கொண்டு நாம் எந்த விதமான பாவகரமான காரியத்தையோ தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிடக்கூடாது. இப்பொழுது அதிகமாக நடக்கக்கூடிய பாவங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால் அது நாவினால் ஏற்படக்கூடிய பாவம். நமக்கு தெரியாமலேயே நம்ம யாரை பத்தியாவது ஏதாச்சும் சொல்லிடுவோம், அது உடனே எழுதப்பட்டோம். அல்லாஹ் தஆலா நம்மை காப்பானாக. நாவினால் அதிகமாக நன்மையும் செய்ய முடியும், அதே நாவினால அதிகமாக தீமையும் சம்பாதிக்க முடியும். நாவினால் எப்படி நன்மையை சம்பாதிக்கிறது? இந்த ரமலான் முழுவதும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கணும், அது போதும். ஆக நாவினாலும் நம்மால் அதிகமாக என்ன செய்யலாம்? தவறுகளை தடுக்க முடியும். குர்ஆன் அல்லது திக்ர் அல்லது சலாத் இது போன்ற எதையாவது ஒன்றை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் நல்ல வழியிலே நமது நோன்பை. அல்லாஹு தஆலா அதிகம் தரமுடைய நோன்பாக, அதிகம் கனமுடைய நோன்பாக தராசிலே இறைவன் நம்முடைய மறுமையிலே ஆக்கி வைப்பானாக. ஆமீன். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள், அசோமுல்லி வஅன அஜ்ஸி பி. மற்றொரு ரிவாயத்தில் அசோமுல்லி வஅன உஜ்ஸா பி என்றும் ஹதீஸ்வரே இருந்தது. நோன்பு எனக்குரியது, அதற்கு கூலியை நான் தருகின்றேன் என்றும், நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலியாக ஆகின்றேன் என்றும் மற்றும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்படி சொல்லியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதற்கு பல காரணங்களை இமாம்கள் நமக்கு தருகின்றார்கள். அதற்கு விளக்கமாக அதில் ஒரு காரணத்தை சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். நான் மேலே ஓதினேன் அல்லவா, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை இறைவன் ஏற்றுக் கொள்கின்றான் என்று. அப்படி நம்ம யாருக்காவது அநியாயம் செஞ்சுட்டோன்னா அவன் வந்து உடனே வந்து அங்க வந்து நிற்பான், மறுமையா நல்ல இறைவா இந்நாள் எனக்கு இன்னும் அநியாயம் செஞ்சுட்டான் அப்படியா, உடனே நல்லா என்ன செய்வான், இவருடைய தொழிலை பிடுங்கி அவன்கிட்ட கொடுத்துருவான். இன்னொரு காரணம், இறைவா எனக்கு இவன் என்னென்ன அநியாயம்லாம் பண்ணிட்டான், என்னுடைய சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டான், ஏமாத்தி பொய் பேசி என்னுடைய சொத்தெல்லாம் என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டான், சட்டம் எல்லாம் அவன் கைக்குள்ள இருந்துச்சு, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாம நான் நின்னுட்டேன் அப்படியா, இவன் செஞ்ச சதாத்து சதக்கா எல்லாத்தையும் பிடுங்கி அல்லா தலா கொடுத்துருவான். அடுத்து இன்னொரு காரணம், அடுத்து இன்னொரு தரும்போது இவங்கிட்ட தொழுகையும் இல்ல சக்காத்தும் இல்ல, அளக்கவர்கள் சொல்றாங்க இறைவா இவன் இருக்கிறது நோம்பு மட்டும்தான், அதை என்ன செய்யலாம், எடுத்து அந்த நோன்புடைய எல்லா அன்பையும் கொடுத்துடலாமா? உடனே அல்லாஹ் சொல்றான், கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. மற்ற எந்த அன்பையும் வேண்டுமானாலும் பிடுங்கி கொடுக்கலாம் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்ட காரணத்தினால், ஆனால் நோன்பை மட்டும் எடுத்து கொடுப்பதற்கு அனுமதியே கிடையாது. அந்த நோன்பு இருக்கிறது அல்லவா, அது எனக்காக வேண்டிய அவர் வைத்திருக்கின்றார். அசோ மொழி அதனுடைய கூலி நான் தான் கொடுப்பேன், இவன் யாருக்கு அநியாயம் பண்ணா அவனை கூப்பிடு, இந்தா உனக்கு நான் நன்மை தர்றேன், நீ போ. இவன் நோன்பு வச்சதுனால இவன் சொர்க்கம் போட்டும், ஏன்னா நோன்பாளிக்கு தான் அல்லாஹ்வு தஆலா தனியான ஒரு சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். பாபுர் ரயான் என்ற ஒரு வாசல் அல்லாஹ்வு தஆலா நோன்பாளிகளுக்காக வைத்திருக்கின்றான். நோன்பாளிகள் தாகத்தை பொறுத்து கொண்டிருந்தார்களே, அசிய கூட மனுஷன் தாங்கிக் கொள்ளலாம், தாகம் இருக்கின்றதல்லவா அது மிகவும் கொடுமையானது. அதனால அல்லாஹ் தஆலா பாபுர் ரையானுடைய வாசல்ல உள்ள போன உடனே ஒரு பானத்தை வைத்திருக்கின்றான், அந்த பானத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாகமே வராது, நிரந்தரமாக தாகத்தை தீர்க்க வல்ல ஒரு பானத்தை அல்லாஹ் தஆலா இங்கே வைத்திருக்கின்றான். அந்த பானத்தில் இருந்து குடிக்கக்கூடிய பாக்கியத்தை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் தருவானாக, ஆமீன். மேலும் ஒரு விளக்கத்தை இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், பூஜை செய்தீங்க நான் தான் கூலி கொடுக்க அல்லாஹ் தஆலா சொன்னானே, அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், எல்லா மல்லையும் முகஸ்துதி வரும், ஆனா அந்த நோம்புல வராது. அது என்ன முகஸ்துதி, இந்த நோம்புலையும் வரத்தானே செய்யும், மத்தவங்க பாக்குறாங்கன்னு ஒருத்த நோம்பு வைக்கத்தானே செய்யலாம், மத்தவங்க பாக்குறாங்கன்னு பள்ளியாசல வந்து கஞ்சி குடிக்கலாம், கஞ்சி குடிச்சுட்டா நோம்பா, கஞ்சி குடிச்சுட்டா நோம்பு கிடையாது. தொழுகிற மக்கள் மத்தவங்க பார்க்கலாம், சக்கா செய்யறத மத்தவங்க பார்க்கலாம், ஆனா நோம்பு மட்டும் அப்படி கிடையாது. ஒருத்தர் நோம்புதான் வச்சிருக்கான்னு உறுதியா யாருமே சொல்ல முடியாது. இப்ப நான் 30 நாள் இங்க தங்குறேன்னா 30 நாள் நான் நோம்புதான் வச்சிருக்கேன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. என் கூட தங்கி இருக்கிறவங்களால கூட சொல்ல முடியாது. மற்றவங்கள எடுத்துக்கலாம், ஒருத்தர் நோம்பு வச்சிருக்கான் அவனுடைய மனைவி கூட உறுதியாக சொல்லவே முடியாது. என்ன செய்யலாம், தன் மனைவியை கூட ஏமாத்திடலாம், நோன்பு வைக்காமலே நான் நோம்பாளி நான் நோம்பாளின்னு சொல்லிட்டு தெரியலாம். ஆக இது என்னன்னா, ரகசியமாக இவன் சாப்பிட்டுக் கொள்ளலாம், அதையும் எல்லாம் மட்டும்தான் அறிய முடியும். ஆகவே இந்த நோம்பு இருக்கிறது அல்லவா, மற்ற எல்லாரும் பார்க்க முடியும், இவன் ஒருத்த நோம்பு வச்சிருக்கானா இல்லையாங்கிறது அறிவு அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே இவன் எனக்காக வேண்டித்தான் தனிமையிலும் சரி கூட்டத்தில் இருக்கும் பொழுதும் சரி, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் இருந்தான், ஒரு கவலம் சோறு கூட சாப்பிடாமல் இருந்தான், தனிமையில் இருந்தும் கூட அங்கேதான் ஒட்டுமொத்த இறை அச்சத்தினுடைய உருவத்தை பார்க்க முடியுது. லாலக்கும் தத்தக்கோன், அதனால்தான் இறைவன் குரானிலே கூறுகின்றான், குதிபாலைக்கும் ஸ்ரீயாம் கமா குதிபாலல்லதீ நம்மை உகாலிக்கும் லாலக்கும் தத்தக்கோன். எல்லா உம்மத்துக்கும் இந்த நோம்பு நான் கடமையாக்கி இருக்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறேன், மற்ற உம்மத்துக்கு கடமையாக்குன மாதிரி. ஏன் யாழ்லக்கும் தத்தக்கோன், நீங்கள் முத்தக்கீன்களாக ஆக வேண்டும் என்பதற்காக, ஆக பரிசுத்த முத்தக்கீன்களாக ஆகுவதற்கு இந்த நோன்பும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இந்த நோன்பினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் சொன்னாம் என்று சொன்னால் எத்தனையோ அடக்கிக் கொண்டே போகலாம். இந்த நோன்பினுடைய சிறப்பை பற்றி ஹதீஸ்கள் ஏராளம் ஏராளம் வந்திருக்கின்றது. ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. நரகத்துடைய வாசல்கள் பூட்டப்படுகின்றன. சைத்தான்கள் விளங்கிடப்படுகின்றன என்று ஹதீஸுகள் வந்திருக்கின்றன. அது மட்டுமா, ரமலான் வருவதற்கு முன்பாகவே இறைவன் சுவனத்தை அலங்கரிக்க தொடங்கிவிடுகின்றான். அப்பொழுது சுவனத்துக்கு கண் அழகிக்கலான ஹோரன்யங்கள் இறைவனிடத்திலே கேட்கின்றார்கள், இறைவா நீ யாருக்காக இந்த சுவனத்தை தயார் செய்து கொண்டிருக்கின்றாய், அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று ஹோரன்யங்கள் கேட்பார்களாம். உடனே அப்பொழுது அல்லாஹ்வுடைய பதில் சொல்வான், உலகத்திலே சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எனக்காக வேண்டி முகஸ்துதி இல்லாமல் நோன்பு நோக்கின்றார்கள், தாகத்துடன் இருக்கின்றார்கள், பசித்திருக்கின்றார்கள், அவர்களுக்காகவே நான் அழகு படுத்துகின்றேன் என்று ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரை அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றான். ஒரு வருடமாக ஹவுல் அம்மினல் ஹவுல், ஒரு வருடமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அந்த ஹோரன்யங்கள் சொல்வார்கள், இறைவா அந்த நல்ல கணவான்களுக்கு என்னை மனைவியாக, எங்களை மனைவியாக, மனைவிகளாக நீ ஆக்கிவை என்று அவர்கள் கோரிக்கை வைப்பார்களாம். ஒரு மனிதர் ஒரு நோன்பை வைத்து விட்டால் அவருக்கு ஒரு ஹோர்னியம் தீர்மானிக்கப்படுகிறது. 30 நோன்பு வைத்துவிட்டால் 30 ஹோர்னியங்களை தீர்மானிக்கப்படுகிறது. 10 வருடம் வைத்து விட்டால் 300 ஹோர்னியங்களை அவர்களுக்கு தீர்மானிக்கப்படுகிறது. அதிகம் அதிகம் ஹோரில் இழைங்களை தரக்கூடிய நல்பாக்கியவான்களில் நம்மையும் அல்லாஹும் சேர்த்தருள் புரிவானாக. மேலும் நபியல்லாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படுவது மொத்தம் 7 வகை என்று நபியல்லாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதுவும் நோன்பினுடைய சிறப்பை பற்றி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்நியான காரியமாக இருக்கட்டும், தீமையான காரியமாக இருக்கட்டும், அதற்கு கூலி கொடுக்கப்படுவது 7 விதம் என்று நபியல்லாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு செயல் இருக்கிறது, அதனை செய்தால் நரகம் கண்டிப்பாக கிடைக்கும், அல்லாஹ் காப்பாற்றும். ஒரு செயல் இருக்கின்றது, அதனை செய்தால் இரண்டாவது சொர்க்கம் கண்டிப்பாக கிடைத்துவிடும். நவீநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மற்றொரு காரியம் இருக்கிறது, அதற்குண்டான தண்டனை ஒரே ஒரு மடங்கு தான். மற்றொரு காரியம் இருக்கிறது, அதற்குண்டான கூலி ஒரே ஒரு மடங்கு தான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக கூறினார்கள். ஐந்தாவது ஒரு காரியம் இருக்கிறது, அதை செய்தால் 10 மடங்கு நன்மை. ஆறாவது ஒரு காரியம் இருக்கிறது, அதனை செய்தால் 700 மடங்கு நன்மை கிடைக்கிறது. ஏழாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், அதனை செய்தால் எண்ணிலடங்கா மடங்கு அல்லாஹ் தஆலா தருகின்றான். முதல் காரியம் நரகம் வாஜிபாகும் என்று சொன்னார்கள், அது என்ன? ஷிர்க் செய்து விட்டால் சொர்க்கத்துக்கு வந்துடுவான். மூன்றாவது, ஒரு தீமையான காரியத்தை செஞ்சிட்டா அதுக்கு ஒரே ஒரு மடங்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்கப்படும். அதிகமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், அநியாயம் செய்யவே மாட்டான். நான்காவது, ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார், திட்டம் தீட்டினார், ஆனால் செய்ய முடியல, அதுக்கு ஒரு மடங்கு நன்மை. அது செஞ்சிட்டார்னா 10 மடங்கு நன்மை. இதுதான் ஐந்தாவது வகை. ஆறாவது, அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருட்களை செலவு செய்தால், அதாவது என்ற ஹதீஸில் செல்வத்தை செலவிட வேண்டும் அல்லாஹ்வுடைய பாதத்திலே, பாதையில கேள்வி வருவதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தால் 700 மடங்கு தருகின்றான். ஆனால் எதுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு ஒரு அமலுக்கு இருக்கிறது, எந்த ஒரு அமலுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு, அந்த அமலை செய்தால் அதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது, 70 700 மடங்கா 7000 மடங்கான் அல்லாஹு தஆலா கணக்கு இல்லாம தர்றான். அது என்ன அமலுன்னு சொன்னா, அஸ்ஸௌமு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கே உரித்தான இந்த நோன்பு இருக்கின்றதல்லவா, அதற்கு கணக்கே கிடையாது. அல்லாஹு தஆலா வாரி வாரி வழங்கி கொண்டே இருப்பான். அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா அந்த மேன்மக்களுள் நம்மையும் ஆக்கி வரல் புரிவானாக. சொர்க்கத்திற்குள் ரையான் என்ற வாசலிலே நுழையக்கூடிய மேன்மக்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு நம் எல்பவர்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக என்று துவா செய்தவனாக எனது இந்த சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.